டிரான்ஸ்வர்ல் ரேடியோவின் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய்தம் வராதே மனமே, சேதம் வராதே மனமே.
அன்பர்களே, வேதாகம அடிப்படையில் பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டுமா? திருமணமும் குடும்பமும் என்ற புத்தகத்தை நீங்கள் இலவசமாக பெற்று உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்கள்.
எங்களுக்கு மிகவும் பிரியமான டிரான்ஸ்வர்ல் ரேடியோவின் வேதாராய்ச்சி நேயர்களே, டிரான்ஸ்வர்ல் ரேடியோவின் இந்த வானொலி நிகழ்ச்சிகளை பல்லாண்டு காலமாக கேட்டு வருகிற எங்களுக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இன்று நாம் நீதிமொழிகள் 14:3 முதல் 15:2 வரை சிந்திக்கப் போகிறோம். நீதிமொழிகள் 14:3 மூடன் வாயிலே அவன் அகந்தை கேட்ட மிலாருண்டு, ஞானவான்களின் உதடுகளோ அவர்களை காப்பாற்றும். இந்த வசனம் தாவீதையும் கோலியாத்தையும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறது இல்லையா? மூடன் வாயிலே அவன் அகந்தை கேட்ட மிலாருண்டு, இது கோலியாத்தை தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது. பெலிஸ்திய படையின் மாபெரும் வீரன் என்ற விதத்திலே அவன் பாராட்டின பெருமை கொஞ்சமல்ல. வானளாவ பேசினான். தாவீது கோலியாத்தை கொல்வதற்காக நெருங்கிய பொழுது கோலியாத் அவனை பார்த்து, நீ தடிகளோட என்னிடத்தில் வர, நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். இந்த பகுதியை 1 Samuel 17 நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 14:3 பின்பகுதி என்ன சொல்கிறது? ஞானவான்களின் உதடுகளோ அவர்களை காப்பாற்றும். இது தாவீதின் செய்கைக்கு மிக சரியான எடுத்துக்காட்டாயிருக்கிறது. கோலியாத் முன்பு அகந்தையாக கூறின வார்த்தைகளுக்கு தாவீது கூறும் பதிலை 1 Samuel 17:45 பார்க்கிறோம். அங்கே தாவீது என்ன சொல்கிறார்? நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் என்றான். தாவீதின் உதடுகள் தாவீதை காப்பாற்றியது. ஆனால் மூடனான கோலியாத் அவன் அகந்தையான வார்த்தைகளினாலே அழிவை கண்டான். நீதிமொழிகள் 14:4 எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியம் வெறுமையாயிருக்கும், காளைகளின் பலத்தினாலோ மிகுந்த வரத்துண்டு. இது ஆர்வத்தை தூண்டுகிற ஒரு வசனம். வேதத்தில் அநேக இடங்களிலே காளைகளை எடுத்துக்காட்டாக கொண்டு பல சத்தியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. பழைய ஏற்பாட்டிலே பலியிடப்பட்ட மிருகமாய் இது காணப்படுகிறது. பலியாகிய இயேசு கிறிஸ்துவை இது அடையாளப்படுத்துகிறது. காளை ஒரு பலம் வாய்ந்த மிருகமாய் காணப்படுகிறது. அந்த நாட்களிலே இது சந்தை வெளிகளுக்கு செல்வதற்கும் நிலத்தை உழுவதற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றும் கூட அநேக கிராமங்களிலே விவசாயத்திலே காளை மாடுகள் அதிகமாய் பயன்படுத்தப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அதே வேளையிலே மாட்டு தொழுவத்தை சுத்தப்படுத்துவது என்பது ஒரு கடினமான பணியாகும். எனவே தொழுவும் சுத்தமாகவே இருக்க வேண்டும் என்றால் காளைகளை விற்றுவிட வேண்டியதுதான் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் காளைகளின் பலத்தினாலோ மிகுந்த வரத்துண்டு என்ற ஆசீர்வாதத்தை இழந்து போகிறீர்கள். காளைகள் இல்லை என்றால் இடம் சுத்தமாயிருக்கும், அதே வேளையிலே களஞ்சியமும் வெறுமையாகவே இருக்கும் என்பதை மறந்து போகக்கூடாது. இதிலே ஒரு சிறந்த ஆவிக்குரிய சத்தியம் உண்டு. சில வேளைகளிலே சபைகளிலே காணப்படுகிற பிரச்சனைகளை தீர்க்க நாம் முயற்சி எடுக்கிறோம். சபைக்குள் சில பிரிவினைகள் இருக்கும். ஒரு குழு நிர்வாகத்தையே முக்கியத்துவப்படுத்தும், மற்றும் ஒரு குழு ஆவிக்குரிய காரியங்களையே முக்கியத்துவப்படுத்தும். இப்பொழுது இந்த நிர்வாகத்தை சார்ந்த குழுவினர் அடுத்த குழுவை அப்புறப்படுத்த செயல்பட்டு வெற்றி பெற்று விடுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். இப்பொழுது சபையினை சுத்தப்படுத்த காளைகளை வெளியே தள்ளியாயிற்று. இனி சபையை சுத்தப்படுத்தி சுத்தமாக வைத்துக் கொள்ள இயலும் என இந்த குழுவினர் நினைப்பார்கள். ஆனால் இப்பொழுதுதான் காளைகளை போன்ற பலனுள்ள அந்த குழு இல்லாததினாலே ஏற்படும் பின் விளைவுகள் தெரிய வருகிறது. வெளியேற்றப்பட்ட ஆவிக்குரிய காரியங்களிலே ஆர்வம் காட்டின அந்த குழுவினரே எல்லா காரியங்களையும் முன்னே நின்று செய்து கொண்டிருந்தது இப்பொழுதுதான் தெரிய வருகிறது. ஊழியர்களை தாங்குவதற்காக காணிக்கைகளை பிரிப்பதும், தாராளமாய் சபை காரியங்களிலே காணிக்கை கொடுப்பதும், சபையிலுள்ள மற்ற வேலைகளை செய்வதும், மக்களை சந்தித்து உற்சாகப்படுத்தி சபைக்கு அழைத்து வருவது போன்ற அனைத்து பணியையும் இங்கே வெளியே தள்ளப்பட்ட அந்த குழுவினர்தான் செய்து வந்தார்கள் என்பது இப்பொழுதுதான் தெரிய வருகிறது. எனவே ஆலயத்தின் காரியத்திலே பெரிய பின்னடைவை காண்பார்கள். அருமையானவர்களே, தொழுவத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்வதற்காக காளைகளை விற்றுவிடக்கூடாது. அதனால் மிகுந்த வரத்துண்டு. சபையை சுத்திகரிக்கிறோம், இல்லாவிட்டால் சரி செய்கிறோம் என்று கூறி காளைகளை போன்ற முக்கியமானவர்களை வெளியே அனுப்பிவிடக்கூடாது. தேவனுடைய பணியிலே யாரெல்லாம் காளைகளைப் போல சிறப்பாய் காணப்படுகிறார்கள் என்பதை கண்டுபிடித்து அவர்களை நடத்த வேண்டிய விதத்திலே நடத்துவது அவசியமானது. அதேபோல நாம் தனிப்பட்ட நம்முடைய உறவிலேயும் ஐக்கியத்திலும் இந்த பாடம் நமக்கு முக்கியமானது. ஒரு தேவ மனிதர் தன்னுடைய அனுபவத்தை இவ்வாறு சொல்லியிருக்கிறார். அவரும் அவருடைய நண்பரும் வேத வாசிப்பு, ஜபம் போன்ற காரியங்களிலே மிகவும் ஐக்கியமாயிருப்பார்கள். ஆனால் அதே வேளையிலே அவருக்கும் அவருடைய நண்பருக்கும் இடையிலே விளையாடும் இடத்திலே அநேக கருத்து வேறுபாடுகள் உண்டாகுமாம். தேவ மனிதருடைய நண்பர் இது என்ன அது என்ன என்று கேள்வி கேட்டு எரிச்சலை மூட்டுவாராம். ஆனாலும் அந்த தேவ மனிதர் இப்படிப்பட்ட எரிச்சலை நிமித்தம் தன் நண்பரை வெறுத்து ஒதுக்கிவிடவில்லை. முயற்சி எடுத்து தன்னுடைய ஐக்கியத்தை காத்துக்கொள்ள அவர் பாடுபட்டார் என்று குறிப்பிடுகிறார். தன் நண்பரோடு கூட உள்ள உறவை விட்டுவிட்டால் எரிச்சலுக்கு இடமில்லை, நிம்மதியாயிருக்கும். காளைகளை விற்றுவிட்டால் மாட்டு தொழும் சுத்தமாயிருப்பது போல அவருடைய உறவிலே நிம்மதி உண்டாகும். ஆனால் அதைவிட மேலான மிகுந்த பயனுள்ள ஆவிக்குரிய ஐக்கியம் போய்விடுமே. எனவே அவர் காளைகளை விற்றுவிடவில்லை, நண்பனோடு உள்ள உறவை விட்டுவிடவில்லை. காளைகளின் பலத்தினாலே வருகிற மிகுந்த வரத்தை விட்டுவிட விரும்பாமல் வைத்துக் கொள்ள விரும்பினார். அருமையானவர்களே, உங்கள் ஐக்கியத்திலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக ஐக்கியத்தை முறித்துக் கொள்ளாதிருங்கள். அதனால் பெரிய நன்மைகளை இழந்து போவீர்கள். நீதிமொழிகள் 14:5 மெய் சாட்சிக்காரன் பொய் சொல்லான், பொய் சாட்சிக்காரனோ பொய்களை ஊதுகிறான். இயேசு கிறிஸ்துவானவர் உண்மையும் சத்தியமுமான சாட்சியாயிருக்கிறார். நாமும் அப்படிப்பட்ட சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்றே வேதம் போதிக்கிறது. இந்த நாட்களிலே கிறிஸ்துவுக்கு நாம் எப்படி வல்லமையான சாட்சியாக இருக்க முடியும் என்பதை குறித்து அநேக கருத்தரங்குகளும் முகாம்களும் நடத்தப்படுகின்றன. இதையெல்லாம் கற்று வருவது நல்லதுதான். ஆனால் அதே வேளையிலே நாம் நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே சாட்சியாய் விளங்குகிறோமா என்பது மிகவும் முக்கியமானது. நீங்கள் மக்களுக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை சாட்சியாக அறிவிக்கிறீர்கள். ஆனால் அதை எந்த அளவுக்கு உண்மை என்று நம்பி நீங்கள் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறீர்கள்? நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொண்ட சத்தியங்களுக்கு கீழ்ப்படியாமல் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சத்தியத்தை மட்டும் நீங்கள் மற்றவர்களுக்கு வாசித்து காட்டுவீர்கள் என்றால் நீங்கள் பொய் சாட்சிக்காரராய் இருக்கிறீர்கள். ஆனால் மெய் சாட்சிக்காரர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டிருப்பதனாலே அவர்கள் சொல்லுகிற சாட்சி மெய்யானதாயிருக்கும். நீதிமொழிகள் 14:9 மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள், நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டு. பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுவதற்கு இயேசுவேல் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாயிருக்கிறாள். நாம் இப்படிப்பட்ட மக்களை விட்டு பிரிந்து வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது. நீதிமொழிகள் 14:10 இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும், அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான். நம்முடைய இருதயத்திலே சில வேளைகளிலே மகிழ்ச்சியும் சில வேளைகளிலே கசப்பும் காணப்படுகிறதை நீங்கள் பார்க்கலாம். நாம் இவற்றை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புவோம். ஆனால் அவர்கள் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். நாம் முக்கியமாக கருதுவதை மற்றவர்கள் சாதாரணமாய் கருதுவார்கள். ஒரு தேவ மனிதர் புற்றுநோயினாலே பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார். அப்பொழுதெல்லாம் அவர் இயேசுவை நோக்கி பார்த்தபடியினாலே இயேசு அவரோடு இடைப்பட்டார். அவர் ஜீவனோடு இருக்கிறதை வெளிப்படுத்தி காட்டினார். மேலும் அவருடைய அறுவை சிகிச்சையிலே வெற்றியை கொடுத்து புற்றுநோயிலிருந்து பரிபூர்ணமான விடுதலையை இயேசு கொடுத்தார். பின்னர் அவருடைய உறவினர்கள் எல்லாரும் அவரை பார்க்க வந்தபொழுது நீர் எப்படி சுகமானீர் என்று கேட்டார்கள். உடனே அந்த தேவ மனிதர் இயேசுதான் என்னை சுகமாக்கினார் என்று சொல்லி சாட்சியாக நடந்ததெல்லாவற்றையும் அறிவித்தார். இதை இருதயத்தின் ஆழத்திலிருந்து மிக மகிழ்ச்சியோடு கூட அவர் கூறிக்கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய உறவினர்களோ அவிசுவாசத்தினாலே இதை கேட்க மனமற்றவர்களாக தங்கள் செவியை திருப்பிக் கொண்டார்கள். இது அந்த தேவ மனிதருக்கு ஏமாற்றத்தை கொடுத்தது. அப்பொழுது அந்த தேவ மனிதர் தனக்குள்ளேயே மற்றவர்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள முடியாத ரகசியம் இதுதான் போல இருக்கிறது என்று கூறிக்கொண்டாராம். அதேபோல இந்த தேவ மனிதர் இளைஞனாயிருந்தபொழுது நன்றாக கவிதைகளை எழுதுவாராம். எனவே கவிதை எழுதுவதிலே அவருக்கு மிகவும் பிரியமும் மகிழ்ச்சியும் இருந்தது. ஒருமுறை அவர் எழுதிய கவிதையை தன் உறவினர்கள் எல்லாரும் சூழ்ந்திருக்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியோடு வாசித்து காட்டினார். அப்பொழுது அவருடைய உறவினர்கள் அந்த கவிதைக்கு செவிசாய்க்காமல் தங்களுக்குள்ளே வேறு எதையோ பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த இளைஞருக்கு மிகுந்த துக்கத்தை அது கொடுத்தது. அதோடு கூட கவிதை எழுதுவதையே தான் விட்டுவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அருமையானவர்களே, நாம் மற்றவர்களிடம் சில காரியங்களை மட்டுமே பகிர்ந்து கொள்ள முடியும். அதுபோலவே இன்னும் சில காரியங்களை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது நம்முடைய மகிழ்ச்சியை அவர்களுக்கு கொடுக்க முடியாது. இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும், அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான். நீதிமொழிகள் 14:12. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். இந்த வசனத்திற்கு இன்றைய நாட்களிலே காணப்படுகிற புது புது கொள்கைகளையும் தத்துவங்களையும் சொல்லலாம். உலகத்திலே மட்டுமல்ல தேவனுடைய சபைக்குள்ளும் இப்படிப்பட்ட புதுமைகள் புகுவதை நாம் பார்க்கிறோம். இது பார்ப்பதற்கு செம்மையாக, அழகாக, அறிவிற்கு உகந்ததாக காணப்படும். இப்படிப்பட்ட புது வகையான கொள்கைகள் விரைவாக வளர்ச்சியடையும். ஏனென்றால் இவைகள் மாம்சத்தின் கிரியைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறவைகளாய் காணப்படுகின்றன. நீங்கள் இதை இதை செய்தால் அல்லது இவற்றையெல்லாம் செய்யாமல் இனிமையாக பழகினால் வாழ்விலை சாதித்துவிட முடியும் என்று கூறுவார்கள். இப்படிப்பட்ட பாதைகள் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகின்றன, ஆனால் அதன் முடிவோ மரண வழிகள். தேவனிடத்திலிருந்து முழுவதுமாக பிரிக்கப்பட்ட நிலைமை. அருமையானவர்களே, நாம் சரியான வழியிலே செல்ல வேண்டியது எவ்வளவு அவசியம் பார்த்தீர்களா? இயேசு கிறிஸ்து யோவான் 14:6 என்ன சொல்லியிருக்கிறார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்கிறார். நீதிமொழிகள் 14:15-18 கவனியுங்கள். பேதையானவன் எந்த வார்த்தையையும் நம்புவான், விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாயிருக்கிறான். ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான், மதியீனனோ மூர்க்கம் கொண்டு துணிகரமாயிருக்கிறான். முட்கோபி மதிகேட்டை செய்வான், துர்ச்சிந்தனைக்காரன் வெறுக்கப்படுவான். பேதையர் புத்தியீனத்தை சுதந்திரிக்கிறார்கள், விவேகிகளோ அறிவினால் முடிசூட்டப்படுகிறார்கள். பொதுவாக தேவனுடைய பிள்ளைகள் எதை சொன்னாலும் நம்பிவிடுகிறார்கள். இவர்கள் உலக அறிவிலே குறைவானவர்கள் என்ற கருத்தை அநேகர் சொல்ல கேட்டிருப்பீர்கள். ஆனால் அது தவறான ஒரு கருத்து. தேவனுடைய பிள்ளையானவன் தேவனை உண்மையாக பின்பற்றும் பொழுது அவன் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்க மாட்டான். அவன் சொல்லப்படுகிற எந்த காரியத்தையும் எல்லாவற்றையும் அப்படியே நம்பிவிடுகிறவன் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் சீடர்களை பாருங்கள். அவர்கள் இயேசுவிடம் அடிக்கடி கேள்வி கேட்டு விவரத்தை அறிந்து கொண்ட பின்னரே அதை நம்பினார்கள். தோமாவை நாம் சந்தேகிக்கும் தோமா என்று சொல்கிறோம். அவர் அடிக்கடி கேள்வி கேட்கிறவர். சீமோன் பேதுருவும் அநேக கேள்விகளை கேட்டதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர்? நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது என்றெல்லாம் பேதுரு கேட்கிறார். பிலிப்பு ஒரு அமைதியான நபர். ஆனால் அவர் கூட ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்கிறார். ஸ்காரியோ தள்ளாத யூதா என்பவன் அவரிடத்திலே, ஆண்டவரே, நீர் உலகத்துக்குமை வெளிப்படுத்தாமல் எங்களுக்குமே வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்று கேட்கிறார். இங்கே நீதிமொழிகள் 14:15 தேவன் அதையே வலியுறுத்தி சொல்கிறார். பேதையானவனோ எந்த காரியத்தையும் நம்புவான். ஆனால் ஞானவான்கள் அப்படி அல்ல. அவர்கள் அவ்விதமாக பேதமையான காரியங்களை எல்லாம் செய்ய மாட்டார்கள். கேட்கிற எல்லாவற்றையும் அப்படியே நம்புகிறவர்கள் அல்ல. விசுவாசம் என்பது இருளிலே தடவிக்கொண்டு திரிகிற காரியம் அல்ல, வெளிச்சத்தில் நடக்கிற தெளிவான ஒரு நடை. நாம் எதை அறிந்து கொண்டிருக்கிறோமோ அதை விசுவாசிப்பது. அருமையானவர்களே, விசுவாசம் என்பது ஒரு உறுதியான அஸ்திபாரமாகும். உறுதியான அஸ்திபாரமில்லாத உண்மைகளின் மீது நீ விசுவாசம் வையாதே என்று கர்த்தர் சொல்கிறார். பேதையானவன் தான் எந்த வார்த்தையையும் நம்புவான், விவேகியானவன் அவன் ஞானமுள்ளவன், கேட்பதை அவன் சோதித்து அறிகிறான். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனாலே ஞானியானவன் தான் கேட்டதை சோதிக்கிறான். இவன் பிரசங்கியார் சொல்கிறாரே என்பதற்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறவன் அல்ல. பிரசங்கியார் கூறியது எல்லாம் வேதத்தின் அடிப்படையிலே கூறினாரா என்று வேதத்தை வைத்தே சோதித்து பார்க்கிறான். யார் வேதத்தை பற்றி என்ன கூறினாலும் நாம் வேத வசனத்தை வைத்தே அதை சோதித்து பார்க்க வேண்டும். வேதத்திலே அவர்கள் கூறிய கருத்தின் அடிப்படை இருந்தாலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 14:20 தரித்திரன் தனக்கு அடுத்தவனாலும் பகைக்கப்படுகிறான், ஐஸ்வர்யவானுக்கோ அநேக சிநேகிதர் உண்டு. இது நாளுக்கு நாள் அதிக உண்மையாகிக் கொண்டே இருக்கிறது என்று சொல்லலாம். இவ்வாறு பாரபட்சம் காட்டுவது உலக காரியங்களிலே மட்டுமல்ல ஆவிக்குரிய வட்டாரத்திலேயும் இன்றைக்கு பெருகிக் கொண்டிருக்கிறது. நீதிமொழிகள் 14:21 பாருங்கள், பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான். நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீர்கள்? தரித்திரருக்கு இறங்குவதை குறித்து நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள்? உங்களுக்கு திரும்ப தர இயலாதவர்களுக்கு நீங்கள் இறங்குகிறீர்களா? நீங்கள் தரித்திரருக்கு இறங்குவீர்கள் என்றால் பாக்கியம் அடைவீர்கள். நீதிமொழிகள் 14:23 சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். சிலர் பேச மட்டும் செய்வார்கள், அவர்கள் காரியங்களை செய்ய மாட்டார்கள். சிலர் காரியங்களை செய்கிறவர்களா இருப்பார்கள், அவர்கள் அதிகம் பேச மாட்டார்கள். ஆகவே பொதுவாக ஜனங்களை நாம் பேசுகிற ஜனங்கள் என்றும் செயல்படுகிற ஜனங்கள் என்றும் இரண்டு பிரிவாய் பிரிக்கலாம். நீதிமொழிகள் 14:24 ஞானிகளுக்கு முடி அவர்கள் செல்வம், மூடரின் மதியினம் மூடத்தனமே. இங்கே செல்வம் என்று சொல்லப்படுவது பொருளாதார செல்வத்தை அதிகமாக குறிக்கிறதில்லை. அவ்வாறு அநேகர் உலக செல்வத்தை அல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தால் செல்வவான்களாய் காணப்படுகிறார்கள். இதுவே முக்கியமானதும் கூட. நீதிமொழிகள் 14:25 மெய்சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான், வஞ்சனைக்காரனோ பொய்களை ஊதுகிறான். இயேசு கிறிஸ்து இதையே இவ்விதம் கூறியிருக்கிறார், குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார். நீதிமொழிகள் 14:27 கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். இந்த நீதிமொழிகளின் துவக்கத்திலிருந்து கர்த்தருக்கு பயப்படுதலை பற்றி போதிப்பதையே ஆவியானவர் முக்கிய நோக்கமாய் கொண்டிருக்கிறார். நீதிமொழிகள் 14:30 சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. இது எவ்வளவு உண்மை! பொறாமையானது உங்கள் மகிழ்ச்சியையும் தேவனோடு உள்ள ஐக்கியத்தையும் கெடுக்கிறது. அது மட்டுமல்ல, அது உங்கள் சரீரத்தையும் பாதிக்கிறது. நீதிமொழிகள் 14:34 நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. அநேகர் செல்வமும் புகழும் தான் தங்களை உயர்த்தும் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? நீதியே ஜனத்தை உயர்த்தும் என்று கூறுகிறது. இன்று உலக நாடுகளும் இதை நம்புகிறதில்லை, ஆனால் வரலாறு இதற்கு சாட்சி பகர்கிறது. நீதி ஜனத்தை உயர்த்தும் என்பதை அறிந்து பின்பற்றாத தேசமும் ஜனமும் அழிவையும் தாழ்மையையும் அடைந்ததென நீங்கள் வரலாற்றிலே பார்க்கலாம். பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி என்ற ஜீவ வார்த்தைக்கு எடுத்துக்காட்டாயிருக்கிறார்கள். தொடர்ந்து நீதிமொழிகள் 15 சற்றே பார்ப்போம். இந்த அதிகாரத்திலே நன்மையை குறித்தும் தீமையை குறித்தும் கூறி அதற்கு இடையே உள்ள வேறுபாடுகளை ஞானி கூறுகிறார். மேலும் நாவின் செயல்களை பற்றி முதலாவது கூறி பின்னர் இருதயத்தின் காரியங்களை பற்றி அவைகளின் முக்கியத்துவத்தை பட்டியலிடுகிறார். நாவினை பற்றிய வசனத்தை பாருங்கள், நீதிமொழிகள் 15:1 மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். இந்த வசனத்திற்கு அபிகாயிலும் நாவாலுமே சரியான எடுத்துக்காட்டாயிருப்பார்கள். அநேக பழமொழிகள் இவளுடைய வாழ்க்கையை பற்றி சொல்வதிலே சரியாக பொருந்தும். அபிகாயில் ஒரு அழகான பெண், ஆனால் நாவாலோ ஒரு மூடன். அபிகாயிலின் கணவன் பெரிய செல்வந்தன். மூடர்களின் செல்வம் எவ்வாறு அவர்களுக்கு அழிவை தருகிறது என்பதை அவனுடைய வாழ்க்கை எடுத்துக்காட்டுகிறது. ஒரு ஆசிரியர் அழகும் மிருகமும் என்ற தலைப்பிலே ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். இதில் அபிகாயில் அழகானவளாயும் மிருகமாக நாபாலும் சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாபால் தாவீதின் ஊழியர்களை அவமானப்படுத்தி தாவீதுக்கு எளிவான பதிலை அனுப்பியதை அபிகாயில் அறிந்தாள். உடனே அவனுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் சேர்த்துக் கொண்டு தாவீதின் முன் வந்து பணிந்தாள். தாவீது வரும் கால அரசன் என்பதை அபிகாயில் உணர்ந்தவளாக
மெதுவான பிரதித்திரத்திலே பேசினாள். என் ஆண்டவனுடைய ஆத்மா உம்முடைய தேவனாய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவனுள்ளோருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும் என்று மிக அழகாய் எடுத்து சொல்லுகிறாள். இவ்வாறு அவளுடைய இனிமையான பதிலினாலே தாவீதின் கோபம் மாறியது என்று பார்க்கிறோம். மெதுவான பிரதித்திரம் உக்கிரத்தை மாற்றும். அதேவேளையிலே நாபாலின் கடும் சொற்களோ முதலாவது கோபத்தை எழுப்பியது என்பதையும் நாம் அறிவோம். இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அவர் பரிசேயர்களிடத்திலே கடுமையான வார்த்தைகளினாலே பேசுகிறதையும் கடிந்து கொள்ளுகிறதையும் மத்தேயு 23 அதிகாரத்திலே பார்க்கிறோம். அதே நேரத்திலே யோவான் 8:11 வசனத்திலே விபச்சாரத்திலே கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டாள் என்று கொண்டுவரப்பட்ட பெண்ணிடத்திலே பேசும்பொழுது, நானும் உன்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று கூறி கனிவாக பேசினார். எனவே பிரியமானவர்களே, நாமும் யார் யாரிடத்திலே கடினமாய் பேச வேண்டுமோ அவர்களிடத்திலே கடுமையாகவும், இனிமையாக அன்போடு கரிசனையோடு பேச வேண்டியவரிடத்திலே கரிசனையோடு பேசவும் ஒரு தீர்மானம் செய்வோம். நீதிமொழிகள் 15:2 வசனம், ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயோ புத்தியினத்தை கக்கும். நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல மீண்டும் நாவை குறித்து இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. போதை பழக்க வழக்கத்தினாலே வருகிற தீமையை விட நாவை தவறாக பயன்படுத்துவதனாலே வரும் தீமை மிக அதிகம் என்று வேதத்தை ஆராயும் பொழுது நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதற்காக நாம் போதை மருந்து பழக்கத்திலே இருக்கலாம் என்பது அர்த்தமல்ல. போதை பழக்கம் தவறானதே, அதனால் அநேக தீமைகள் உடலுக்கும் ஆத்மாவிற்கும் விளைகிறது. கர்த்தரும் அதை வெறுக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த சிறிய நாவு நீங்கள் உண்மையில் எப்படிப்பட்டவர்கள் என்பதை வெளிப்படுத்தி காட்டுகிறதாயிருக்கிறது. அறிவை உபயோகப்படுத்தி பேசுகிறவனை ஞானி என்றும், மூடத்தனமாய் பேசி பிரச்சனையிலே மாட்டிக்கொள்கிறவர்களை மூடர் என்றும் நிதானித்து விடலாம். இந்த சிறிய நாவின் தீமைகளை குறித்து யாக்கோபு 3 மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, நாவு ஆபத்தான ஒரு சிறிய கருவி. எனவே நாமும் அதை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருக்க வேண்டும். ஜபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசிக்கிறங்கள் அன்பின் பரம தந்தையே, இன்றைக்கும் நாங்கள் கற்றுக்கொண்ட பலவிதமான சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வசனங்களை எல்லாம் வாசிக்கும் பொழுது நீர் எங்களை எங்களுக்கு காட்டுகிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எந்தெந்த காரியங்களிலே எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை நாங்களே மாற்றிக்கொள்ள வேண்டுமோ, எந்தெந்த காரியங்களிலே கவனமாய் இருந்து நாங்கள் மனம் திரும்ப வேண்டுமோ, அதை குறித்து தொடர்ந்து எங்களோடு பேசும். உம்முடைய வசனம் எங்களுடைய கால்களுக்கு தீபமாயும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமாயும் இருக்கட்டும். இயேசு இரட்சகரின் நல்ல நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27. மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். பிரசங்கி 12:14. பிரசங்கி 12:14.